కారణమయ్యా దేవని సర్వవల్ల దేవని శరణమయ్యా దేవని సర్వవల్ల దేవని పాపం తీర జీవన్ విట్ట
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக.
அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் 3 யோவான் 10:14 வரை சிந்திக்க போகிறோம். கவனிங்கள், 10 வாசிக்கிறேன். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இங்கே ஆனபடியால் நான் வந்தால் என்று சொல்லியிருக்கிறார். நான் வந்தால் என்பது சந்தேகமான நிலைமையை குறிக்கவில்லை. நான் வருவேனோ வரமாட்டேனோ என்று சொல்லவில்லை. நாம் இந்த நிருபத்தின் இறுதியில் பார்த்தால் யோவான் இங்கே வருவதற்கு நோக்கமுடையவராக காணப்படுகிறார் என்பதை அறிய முடிகிறது. அவ்வாறே அவர் வந்தார், ஆனால் எப்பொழுது வந்தார் என்பது நமக்கு தெரியாது. இங்கே யோவான் சொல்வது என்னவென்றால், நான் வந்தால், அவ்வாறு நடந்தால் என்னால் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்னும் கருத்திலே சொல்கிறார். அவருடைய நோக்கமெல்லாம் வரவேண்டும் என்பதுதான். அதை குறித்து அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக, செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவத்திலே சத்தியம் என்பது மிகவும் முக்கியமான வார்த்தை. இந்த சத்தியம் அன்பில் வெளிப்படுகிறது. இது அவ்வளவு எளிமையானதாகவும் அதே வேளையிலே அவ்வளவு முக்கியமானதாகவும் காணப்படுகிறது. தியோத்திரேப்பு முதன்மையானவனாக காணப்பட விரும்பினான். இது மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்று, ஆனால் ஆவியின் கனி சாந்த குணமாயிருக்கிறது. இந்த தியோத்ரேப்பு மற்றவர்களை அடக்கி ஆள விரும்பியவன். சாந்தகுணம் என்பதற்கு பலவீனம் அல்லது கோழைத்தனம் என்பது அர்த்தமல்ல. ஒருவர் இவ்வாறு கூறினார், அமைதி தங்கம் போன்றது, சில வேளைகளில் அது மஞ்சள் நிறமாகிவிடுகிறது. அந்த சபையிலே தியோத்ரேப்புவை எதிர்த்து கேட்க ஆள் இல்லாமல் இருந்ததால் அது மோசமான ஒரு நிலையாயிருந்தது. மோசே ஒரு சாந்த குணமுள்ள மனிதர்தான். ஆனால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசினபொழுது சாந்த குணத்தை குறித்து நாம் கொண்டிருக்கிற கருத்துப்படி அவர் ஒரு சாந்த குணமுள்ளவர் போல காணப்படவில்லை. காரணம் என்னவென்றால், தேவன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அதிகாரத்தோடு பேசினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மிகவும் சாந்த குணமும் தாழ்மையான சிந்தையும் உள்ளவர்தான். ஆனால் அவர் தேவாலயத்தை எவ்வாறு சுத்திகரித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு நாம் சபையிலே காணப்படுகிற காரியங்களை தைரியமாக எடுத்து கூறி சரி செய்ய நினைக்கும் பொழுது சிலர் இவ்வாறு சொல்வார்கள், சகோதரனை சற்று உட்காருங்கள், நீங்கள் காரியங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எப்பொழுதுமே முதன்மையாயிருக்க விரும்பாதீர்கள், நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க பழக வேண்டும், மற்றவர்களை பேச விடுங்கள் என்று சொல்வார்கள். யோவான் சொல்கிறார், ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். தியோத்ரேப்பு எந்த விதத்திலும் ஒரு விசுவாசிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தவில்லை. அவனிடத்திலே சத்தியம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கே அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி என்று வாசிக்கிறோம். தியோத்ரேப்பு அப்போஸ்தலர்களின் பெயரை முற்றிலுமாக கெடுத்துவிட வேண்டும் என்று முயற்சித்தான். குறிப்பாக யோவன் அப்போஸ்தலனை அவ்வாறு குறைத்து கூறி மதிப்பு இழக்க வைத்துவிட முயற்சி செய்தான். யோவான் சொல்கிறார், நான் அங்கே வரும்பொழுது நான் அவனோடு இந்த காரியத்தை குறித்து பேசுவேன், அவனை எதிர்த்து கூறுவேன், அந்த மனிதன் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறான் என்பதை எல்லாரும் அறிய வைப்பேன் என்கிறார். ஒரு சபை போதகரிடத்திலே அந்த சபையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து, ஐயா, நான் உங்களுக்கு விரோதமாக தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கேட்டார். எதற்காக இவ்வாறு மன்னிப்பு கேட்டார் என்றால், அந்த சபை போதகர் சபையை கடனிலே விட்டுவிட்டார் என்று அநேகரிடத்திலே இவர் புறங்கூறியிருந்தார். ஆனால் இந்த போதகர் உண்மையாக சபையை கடனிலே விடவில்லை. நல்ல வங்கி ஈர்ப்பு இருக்கிற நிலையைத்தான் வைத்திருந்தார். ஆனால் இவர் தவறாக சிலரோடு சேர்ந்து பேசிவிட்டார். இதனால் சபையிலே பொய்யான வதந்தி பரவியது. இறுதியிலே உண்மையை அறிந்த இந்த சபை உறுப்பினர் ஊழியரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது இந்த சபை போதகர், நீங்கள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் என்றார். உடனே அவர், நான் ஏற்கனவே மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று கூறினார். தொடர்ந்து போதகர், இப்பொழுது நீங்கள் எங்கெல்லாம் தவறான காரியங்களை சொன்னீர்களோ அங்கெல்லாம் சென்று சரியான செய்தியையும் சொல்லிவிடுவதே நலமாயிருக்கும் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, அந்த சகோதரன் ஒரு தியோத்ரேப்புவாய் இருந்தார். இவர் முன்னிலை வகிக்க விரும்பினார். தன்னுடைய வழியை மற்றவர்கள் பின்பற்ற விரும்பினார். அதிலே மகிழ்ச்சி கொண்டார். ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி சரியானபடி சிறந்த பணியை தேவனுக்காக ஆற்றினார். ஆனால் முன்பு தியோத்ரேப்பு போல காணப்பட்டார். யோவான் இங்கே என்ன சொல்கிறார்? நான் இந்த தியோத்ரேப்புடன் என் காரியத்தை குறித்து பேசி தீர்க்க நோக்கமுடையவனாயிருக்கிறேன் என்று கூறினார். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்று சற்றே கற்பனை செய்து பாருங்கள். யோவான் பரிந்துரைக்கின்ற மனிதர்களை உபசரிக்கிற எந்த மனிதரையும் கூட இந்த தியோத்ரேப்பு சபையை விட்டு வெளியேற்றிவிட்டான். எத்தனை பரிதாபமான ஒரு நிலை பார்த்தீர்களா? நீங்கள் சபையை கீழாக கொண்டு போக விரும்பினால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லது ஒரு சிறு குழுவை உடையவர்களாக இருந்தால் போதும், சபை தானாக வீழ்ச்சியை நோக்கி போய்விடும். இன்றைய திருச்சபையின் நிலையை பார்க்கும்பொழுது இதுபோன்ற அநேக மனிதர்கள் திருச்சபையின் முக்கிய பதவிகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கேடான ஒரு நிலைமை. நீங்கள் விரும்பினால் யோவானை அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை இடிமுழக்கத்தின் மகன் என்றுதான் அழைத்தார். நான் நினைக்கிறேன், யோவான் இந்த சபைக்கு வந்தபொழுது அவர்களுக்கு தொடர்ந்து இடிமுழக்கம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும். ஏனென்றால் இவர் தியோத்ரேப்புடன் தன் காரியத்தை குறித்து எச்சரித்து பேசியிருப்பார். ஆனால் தியோத்ரேப்பு போன்ற நபர்களை கட்டுப்படுத்தாத சபையின் நிலை பரிதாபம்தான். ஏனென்றால் அவன் கட்டுப்படுத்தப்படாமல் காணப்பட்டால் தொடர்ந்து சபையை உடைத்துக் கொண்டே இருப்பான். அருமையானவர்களே, உங்கள் சபையிலே தியோத்ரேப்புவை எதிர்த்து கேட்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சரி, 3 யோவான் 11 வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இங்கே யோவான் காயுவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நன்மையானதை செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மேலும் நீதியானதை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை என்றும், நீதியை செய்யாதவன் தேவனால் பிறக்கவில்லை என்றும் வலியுறுத்தி கூறுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நன்மையானதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது 3வது ஒரு மனிதனை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இவனுடைய பெயர் தேமேத்ரியு. இவன் ஒரு சிறந்த மனிதன். நாம் அவருக்கு ஒரு உதவியும் செய்துவிட முடியாது. ஆனால் அவரிலே மகிழ்ச்சி கொள்ள முடியும். காயு என்பவர் பிரியமான ஒரு சகோதரன். தியோத்ரேப்பு கட்டுப்படுத்தி ஆளுகிறவன். இப்பொழுது நாம் பார்க்க போகிற நபர் தேமேத்ரியு. இவர் ஒரு நம்பத்தகுந்த சகோதரன். இவரை குறித்து 12 வசனத்திலே எழுதுகிறார். பாருங்கள், தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இங்கே விசுவாச வாழ்க்கையிலே ஆரோக்கியமான ஒரு மனிதனை பார்க்கிறோம். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். இரண்டு பேருடைய சாட்சியினாலே காரியம் உறுதிப்படும். தேமேத்ரியு எல்லா மனிதராலும் நற்சாட்சி பெற்றவன். சத்தியமும் அதை சாட்சியாக சொல்கிறது. யோவானும் சொல்கிறார், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் என்கிறார். இறுதியிலே எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள் என்றும் கூறுகிறார். ஆம், யோவானின் மெய்யான சாட்சி இது என்பதை சபையார் நன்கு அறிந்திருந்தார்கள். தியோத்ரேப்பு வெளியேற்றிய சிறந்த தேவனுடைய பரிசுத்தவான்களிலே இந்த தேமேத்ரியுவும் ஒருவர் என்பது தெளிவாகிறது. நாம் தேமேத்ரியுவை குறித்து ஒரே ஒரு வசனத்தை தான் இங்கே பார்க்கிறோம். இவரை குறித்து இவ்வளவே நமக்கு தெரியும். அவரை குறித்து நாம் வேதத்திலே வேறு எங்கும் பார்க்க முடியாது. இருந்த போதிலும் இந்த ஒரு வசனமே இந்த சிறந்த பரிசுத்தவானின் குணநலனை குறித்த சிறந்த உள்ளான காட்சியை நமக்கு தருகிறது. இதை போன்ற வேறு எந்த ஒரு பெயரும் வேதத்திலே நாம் பார்க்க முடியாது. இவருடைய பெயருக்கு தேமே தேருக்கு சொந்தமானவன் என்று அர்த்தமாகும். தேமே தேர் என்பது அந்த நாட்களிலே மனிதர்கள் நம்பியிருந்த விவசாயத்தின் பெண் தெய்வத்தை குறிக்கிறது. ஆகவே இவர் கிறிஸ்துவை அறியாத ஒரு பின்னணியத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இவர் புறஜாதியார் குடும்பத்திலே வளர்க்கப்பட்டு கிரேக்க ரோமானிய தெய்வங்களை வழிபட்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு இருந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவராக மாறினார். இவர் இயேசுவின் உபதேசங்களை சுற்றித் திரிந்து பிரசங்கித்து அதற்கு அழகு சேர்த்தார். மற்றவர்கள் இவருடைய நல்லொழுக்கத்திற்கு சாட்சி பகர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, மேலும் இவர் தேவனுடைய வசன உபதேசங்களுக்கு உண்மை உள்ளவராக காணப்பட்டார். தியோத்ரேப்பு ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களிலே இந்த தேமேத்திரியும் ஒருவர். இதை குறித்து யோவானும் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த செய்தியாளர். முதலாம் நூற்றாண்டிலே தாழ்மையாக அறியப்பட்டவராக இவர் காணப்பட்டார். அந்த ரோம பேரரசிலே தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து சென்ற அந்த பெரிய ராணுவத்திலே இவரும் ஒருவர். அதன் மூலம் முழு உலகமும் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டுவிட்டது என்று சொல்ல முடியும். அன்றைய ரோம பேரரசு முழுவதும் நாகரீகமடைந்துவிட்ட அந்த ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. அங்கே விசுவாச துரோகம் நடைபெற ஆரம்பித்த பொழுது, அதாவது தியோத்ரேப்பு போன்றவர்கள் உருவாக ஆரம்பித்தவுடன் இவர்கள் இந்த ராஜ்யத்தையும் தாண்டி வெளியே சென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேமேத்ரியு புதிய ஏற்பாட்டில் ஒளி வீசுகின்ற விளக்குகளில் ஒன்றாக விளங்கினார். இவர் தாழ்மையான சுபாவமுள்ள ஒரு தேவனுடைய பரிசுத்தவான். நம்மை சுற்றிலும் இன்றும் கூட இப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தியோத்ரேப்பு போன்றவர்கள் அல்ல. அவர்கள் காயு போன்ற தலை சிறந்த கிறிஸ்தவர்களும் அல்ல. அவர்கள் தேவனுடைய தாழ்ந்த சிந்தையுள்ள பரிசுத்தவான்கள். அவர்கள் எதை செய்யும்படி தேவன் அழைத்தாரோ அதை மாத்திரம் செய்து கொண்டே இருப்பவர்கள். அவர்கள் மிகவும் தங்களை தாழ்த்தி செயல்படுகிறவர்கள். அவர்கள் ஒரு ஞாயிறு பாடசாலை ஆசிரியராக கூட செயல்படுவார்கள். ஒரு சகோதரியை எனக்கு தெரியும். அவர்கள் ஊனமுற்றோர் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறார்கள். ஒருவரும் அவர்களை பற்றி அறிய மாட்டார்கள். அவர்களுடைய இந்த ஊழியத்திற்காக அந்த சகோதரியை கனப்படுத்துகிறவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் தான் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறதில்லை. ஆனால் அவர்கள் கனப்படுத்தப்பட வேண்டிய ஒருவர். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, அதை விரும்புகிறதில்லை. நீங்கள் ஒருவேளை அவர்களை வரவேற்று கனப்படுத்தினாலும் அவர்கள் அதற்காக வருத்தப்படுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அநேக தேவதாசர்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் அவ்வாறு உலகம் அறியாமல் ஆனால் கர்த்தருக்காக உண்மையாக ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு சிறிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் முன்னிலை வகிக்கும் தனி பாடகராக காணப்பட விரும்புகிறதில்லை. அவர்கள் எல்லாரும் ஒரு குழுவிலே பாடுகிறார்கள். அவர்கள் முக்கியமான பிரசங்கியாராக வர முயற்சிக்கவில்லை. அவர்கள் முன்னின்று நடத்த விரும்பவில்லை. சபையின் ஆட்சி குழுவிலே தலைவராக இருக்கவும் விரும்புகிறதில்லை. அவர்கள் சபையின் காரியங்களிலே மறைந்திருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் சபையின் தூண் போன்றவர்கள். அவர்கள் தேவனுடைய பணிக்கு உதவுவார்கள். பிரசங்கியாரை உற்சாகப்படுத்துகிறார்கள். சபையில் சிலர் மிகவும் சிறிய பணியை செய்வார்கள். ஆனால் அதை கவனமாக சிரத்தை எடுத்து மிக உண்மையோடும் உத்தமத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்வார்கள். ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் ஞாயிறு பாடசாலையிலே ஆசிரியராக இருந்ததோடு கூட அந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஊழியரையும் மிகவும் உற்சாகப்படுத்துகிற காரியத்தை செய்வார்கள். அவர்களிடத்திலே இதை குறித்து கேட்டபொழுது, இது என்னுடைய பணி என்று கருதுகிறேன், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று சொல்வார்கள். ஆம், அவர்கள் தங்களால் ஏந்ததை செய்கிறார்கள். சபையிலே அநேக பரிசுத்தவான்கள் காணப்படுகிறார்கள். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தியோத்ரேப்பு போன்றவர்கள் என்று எண்ணக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே குறைவானவர்களாக காணப்படுவதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். உங்கள் சபையிலேயும் இப்படிப்பட்ட யாராவது சகோதரனோ சகோதரியோ காணப்படுவார்கள் என்றால் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் ஜெப குறிப்பு ஏட்டிலே எந்த சகோதரனுடைய அல்லது அந்த சகோதரனுடைய பெயரை எழுதி வைத்து ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த நிருபத்திலே ஒரு பொல்லாத மனிதனுக்கு இரண்டு மனிதர்கள் என்ற விகிதம் காணப்படுகிறது. எனவே சபைகளிலே குறைந்தபட்சத்திற்கும் மேலாக நல்லவர்கள் என்று காணப்படுகிறார்கள் என்று விசுவாசிக்கலாம். இந்நாட்களிலே 100 பேருக்கு ஒரு பொல்லாத மனிதர் என்ற விகிதத்தை கணக்கிடலாம் என்று நினைக்கிறேன். தேமைத்திரியு போன்றவர்கள் நம்முடைய சபைகளிலே காணப்படுகிறதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். யோவான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற முறையை பார்க்கும்பொழுது இந்த தேமேத்திரியு முன்னரும் அந்நாட்களிலேயும் நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது கடந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் அவன் நல்லவனாகவே காணப்பட்டான். வெகு காலமாக அவன் விசுவாசத்திலே காலத்தை வென்று நின்றான். அந்த தேமேத்திரியு நம்ப தகுந்த ஒரு சகோதரன். அவர் ஒரு தேவனுடைய மனிதன் என்பதை திருச்சபை அறியும். நீங்கள் ஒருவேளை சபையை ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேமேத்திரியு சத்தியத்தால் சோதிக்கப்பட்டிருந்தார். ஒரு விசுவாசி என்பதற்கு இலக்கணமாக இவர் சொல்லப்படும் அளவிற்கு காணப்பட்டார். யோவான் இவரை அறிந்து ஒத்துக்கொண்டிருந்தார். தேமேத்திரியு கிறிஸ்துவின் உபதேசத்தை அலங்கரித்தார் என்பதற்கு 3 சாட்சிகள் இருந்தது. ஒரு கிறிஸ்தவனின் சிறந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை அவனுக்கு தட்டப்படும் கைத்தட்டல்களை கொண்டு கணக்கிட இயலாது. அவனுக்கு முன்பாக அரங்கிலே கூடியிருக்கும் பெரும் கூட்டத்தை கொண்டும் கணக்கிட முடியாது. முதல் 3 நூற்றாண்டுகளிலே மட்டும் சுமார் 5 மில்லியன் இரத்த சாட்சிகள் சுவிசேஷத்திற்கு சாட்சியாக தங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை விட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அதேபோல இன்றும் கணக்கற்ற மக்கள் தங்களுடைய உண்மையான வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்குகிறார்கள் என்பதை அறிவீர்களா? இவர்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணமாக மன எழுச்சியை தூண்டுகிற தலை சிறந்தவர்களாக காணப்படவில்லை. அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கென்று ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு இலக்கு இருந்தது, ஆச்சரியமான அனுபவம் இருந்தது. அந்த 1st century சமுதாயமானது சீரழிந்த நிலைமையிலேயும் ஒழுக்க கேடுகள் நிறைந்த நிலையிலேயும் காணப்பட்டது. அந்நாட்களிலே தம்முடைய குமாரனை உலகத்திற்கு தருவதாக தேவன் தூது வழங்கினார். அப்பொழுது திரள் கூட்டமானவர்கள் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இவர்களை குறித்து ஒருவேளை பிரபலமானவர்கள் பட்டியலிலே சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே அவர்களின் பெயரை காண முடியும். அவர்கள் உலகத்திற்கு அறியப்படாமலேயே தேவனுக்காக வாழ்ந்தார்கள். உலகத்திற்கு தெரியாமலேயே மரித்தும் போனார்கள். ஆனால் அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. இப்பொழுது முன்னியவான் 13 வாசிக்கிறேன். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனவில்லை. அப்போஸ்தலனாகிய யோவான் புதிய ஏற்பாட்டின் 2 நீண்ட புத்தகங்களான யோவான் சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதியிருந்தாலும் இங்கே அவர் வெளிப்படையாக சொல்கிறார். எழுதுவதை விட பேசி தெரிவிப்பதாக யோவான் கூறுகிறார். 3 யோவான் 14 பாருங்கள். சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக் கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. இது ஒரு நாளிலே உங்களுக்கும் எனக்கும் உண்மையாக போகிறது. நாம் யோவானோடு கூட முகமுகமாக பேசும் காலம் வருகிறது. அவர் எழுதின இந்த சிறிய புத்தகங்களை குறித்து அவரோடு பேசிக் கொள்ள விரும்புகிறேன். அவரிடத்தில் அநேக கேள்விகளையும் கேட்க விரும்புகிறேன். இருந்த போதிலும் இங்கே அவர் 1st century வாழ்ந்த விசுவாசிகளோடு முகமுகமாக பேசுகிறதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தியோத்திரேப்புவை சந்திக்கும் பொழுது அவருடைய தவறான காரியத்தை குறித்து எவ்வளவு கடினமாக அவரோடு பேசினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் தியோத்திரேப்பு யோவானிடத்திலே மாட்டிக்கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, யோவான் காயுவோடே கூடவும் தேமேத்திரியோடு கூடவும் பேசியிருப்பார். இவர்களெல்லாம் தேவனுடைய சிறந்த மனிதர்கள், அப்பொழுது முகமுகமாய் பேசிக் கொண்டவர்கள். அடுத்ததாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக என்று கூறுகிறார். இந்த நிருபத்தை அவர் மிகவும் அழகான முறையிலே நிறைவுக்கு கொண்டு வருகிறார் இல்லையா? யோவான் சொல்கிறார், இங்கே என்னோடு இருக்கிற நம்முடைய நண்பர்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள், நீ அங்கே உள்ள நம்முடைய நண்பர்களையும் பேர் பேராக வாழ்த்துவாயாக. நீ தேமே தெரியுடன் சென்று, தேமே தெரியு யோவான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், அவர் உன்னை வாழ்த்த விரும்புகிறார், மட்டுமல்ல அவர் நம்மை சீக்கிரத்திலே காண வருகிறார் என்று சொல்ல சொல்கிறார். காயு, தியோத்ரேப்பு, தேமே தெரியு போன்ற மூன்று நபர்கள் இந்த சிறிய கடிதத்திலே நம்முன் வந்து போனார்கள். அன்று கிறிஸ்தவம் பெரிய உபத்திரவத்தின் பாதையிலே சென்று கொண்டிருந்தது. இந்த நிருபத்திலே சொல்லப்படுகிறவர்களிலே இருவர் உண்மை உள்ளவர்கள். அவர்கள் தேவனுடைய உண்மையான அற்புதமான பிள்ளைகள். ஒன்று பிரியமான சகோதரன், மற்றொன்று நம்பத்தகுந்த சகோதரன். மூன்றாவது நபரான தியோத்ரேப்பு ஒரு கட்டுப்படுத்துகிறவனாகவும் பொல்லாதவனுமாய் காணப்பட்டான். ரோம சாம்ராஜ்யத்திலே சுவிசேஷம் நடைமுறையாக வாழ்ந்து காட்டப்பட்டது. இன்றைய நாட்களிலேயும் இதுவே தேவையானதாயிருக்கிறது. தேவன் செய்கிற அற்புதம் அதிசயமெல்லாம் தேவைதான். ஆனால் அதைவிட அந்த அற்புதமான சத்தியத்தின்படி வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியமானது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காய்வை போல இருக்கிறோமா, தேமே தெரிவை போல இருக்கிறோமா, அல்லது தியோத்ரேப்புவை போல இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் சுவிசேஷத்தின் சக்தி வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே வேதவசனம் வெளிப்படுகிறதா? உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களை கவனிக்கிறவர்கள் உங்கள் நடத்தை பார்த்து நீங்கள் உண்மையான தெய்வத்தின் பிள்ளைகள் என்பதை கூற முடியுமா? சற்றே எண்ணி பாருங்கள்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
பறத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு கிருபையாக நீர் எனக்கு
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5.